IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது IVM வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி, எபிசோட் நம்பர் 152. இந்த எபிசோடோட டைட்டில் விருகோதரன் தலையை பந்தாடிய சென்னி. சென்னிய பார்த்து தன்னோட ஈட்டிய வேகமா எரிஞ்சான் விருகோதரன். காத்த கிழிச்சுக்கிட்டு வேகமா வந்த ஈட்டிய பார்த்த சென்னி தன் கையில இருந்த வேலை சுத்தினாரு. ஈட்டி வேல்ல பட்டு ரொம்ப தூரம் போய் விழுந்தது. விருகோதரன் குதிரையில ஏறி வந்துட்டு இருக்கத பார்த்த சென்னி கையில வச்சிருந்த வாழை உரைக்குள்ள போட்டுட்டு வேலை தரையில ஊன்னாரு. புழுதி பறக்க வந்த விருகோதரன் ஆயுதத்தை எல்லாம் விட்டுட்டு அமைதியா பார்த்துட்டு இருந்த சென்னி கிட்ட வேகமா வந்து அவர் தலைய வெட்ட வேகமா வாழை ஓங்கினான். குதிரை கிட்ட வர்ற வரைக்கும் பேசாம இருந்தாரு சென்னி. அவன் வாழை ஓங்கினதும் குதிரை வேகத்தையும் வாழ் சுத்தின வேகத்தையும் துல்லியமா கணக்கு பண்ணவரு கொஞ்சம் நகர்ந்து அவன் வாழ் பீச்லேருந்து விலகி விருகோதரன் கையை பிடிச்சி இழுத்தவரு அவனை தூக்கி தூரமா எரிஞ்சார். ஓடி வந்த குதிரை திடீர்னு சென்னி குறுக்க வந்ததும் நிலத்தடு மாதிரி தலை குப்புற கீழே விழுந்து கழுத்து உடஞ்சு தரையில தூளிச்சு தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்த விருகோதரன் எலும்பு அங்கங்க உடஞ்சு கீழே கிடந்தான். விருகோதரன் தோத்து போனது தெரிஞ்சதுமே மோரிய இளவரசன் மகேந்திரன் அவனை காப்பாத்த கிளம்பினான். ஆனா மகேந்திரனை தடுத்த சித்ராஞ்சகர், சித்திரசேனா லேட் பண்ணாம உடனே கிளம்பு, இளவரசரை மீட்டுட்டு வா அப்படின்னாரு. சொன்னவர் பக்கத்துல நின்ன துணைப்படை தலைவனோட காதுகள்ல ஏதோ ரகசியமா கட்டளை இட்டுட்டு மகேந்திரனை கூப்பிட்டுக்கிட்டு பின்வாங்கினாரு. கையில வச்சிருந்த சங்க ஊதினாரு. இதை கேட்டதும் மோரிய வீரங்க தமிழ் வீரங்களை தாக்கிக்கிட்டே பின்வாங்கினாங்க. சித்திரசேனன் தன்னோட படை பிரிவோட விருகோதரனை காப்பாத்த போயிட்டு இருந்தான். விருகோதரன் ரொம்ப முயற்சி பண்ணி எந்திரிக்க ட்ரை பண்ணா அதுக்குள்ள தரையில கிடந்த விருகோதரனோட தலைமுடிய பிடிச்சி தூக்கி நிறுத்தினாரு சென்னி. அதே நேரம் சித்திரசேனனோட படை கிட்ட வந்திருந்தாங்க. அவங்கள இரும்பிடத்தலையன் தன்னோட படை வீரங்களோட எதிர்த்து நின்னான். பிடர்த்தலையனுக்கும் சித்திரசேனனோட படைக்கும் நடுவுல கொடுமையான யுத்தம் நடந்தது. பிடர்த்தலையன் மோரிய வீரங்களை போட்டு தாக்கிக்கிட்டே சித்திரசேனனை பார்த்து முன்னேறி போனான். அதே மாதிரி சித்திரசேனனும் தமிழ் வீரங்களை கொன்னு பிடர்த்தலையனை பார்த்து முன்னேறி போனான். ரெண்டு பேருக்கும் இடையில அங்க வாழ் போர் ஆரம்பிச்சிருந்தது. சித்திரசேனன் படையில அவனை தவிர மற்ற எல்லாரும் ஈஸியா தோத்து வாழ் வேலெல்லாம் இழந்து தமிழ் வீரங்களோட ஆயுதத்தோட இறந்து போய் கடந்தாங்க. சித்திரசேனன் விருகோதரனை காப்பாத்த எடுத்த முயற்சி உப்பு சப்பு இல்லாம போச்சு. அதே நேரம் விருகோதரன் கையில போட்டிருந்த மோரிய இளவரசன்கிற அடையாள மோதிரத்தை வச்சு அவன்தான் விருகோதரன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு சென்னி. அவன் முக அமைப்பு உருவம் எல்லாமும் அவன்தான் விருகோதரன்னு சொல்லாம சொன்னிச்சு சென்னி அவகிட்ட. விருகோதரா, என் தலையை வெட்டுவேன்னு சூளுரைச்சவன் நீ தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அவன் கழுத்தை பிடிச்சி ஒரு கையால மேலே தூக்கினார். அவர் நகை கிழிச்சு அவன் கழுத்துலேருந்து ரத்தம் வழிஞ்சுது. விருகோதரன் கழுத்து உடஞ்சுது. கால் ரெண்டும் அந்தரத்துல துடிக்க கை ரெண்டையும் சென்னியோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தான் விருகோதரன். அவன் கழுத்து உடையறதுக்குள்ள இன்னும் அவன் உடம்ப உயரமா தூக்குனாரு சென்னி. தன்னோட வலது காலை கொஞ்சம் மடிச்சு விருகோதரன் முதுக தன்னோட முழங்கால அடிச்சு அவன் தண்டுவடத்தை உடைச்சு தூக்கி எறிஞ்சார். விருகோதரனோட முதுகெலும்பு உடைச்சு தூக்கி எறியப்பட்டது பார்த்ததுமே இளவரசின்னு கத்திக்கிட்டே கையில வச்சிருந்த வாழை கீழே போட்டுட்டு விருகோதரனை பார்த்து ஓடுனான் சித்திரசேனன். வாழை வீசிட்டு ஓடுன சித்திரசேனனை பிடர்த்தலையன் தடுத்து நிறுத்தல. ஓடுனவன் முதுகெலும்பு உடஞ்சு கீழே கிடந்த விருகோதரனை பார்த்துக்கிட்டே கொஞ்ச தூரத்திலேயே மண்டி போட்டு கதறுனான். விருகோதரன் வலிய உணர முடியாம சித்திரசேனனை பார்த்துக்கிட்டே தரையில கிடந்தான். வீரங்களோட பின்வாங்கி ஓடிட்டு இருந்த மகேந்திரனை பார்த்தாரு சென்னி. அப்புறம் விருகோதரனையும் பார்த்தாரு. தரையில குப்புற கிடந்த விருகோதரன் கழுத்துல தன் காலை வச்ச சென்னி அவன் தலைமுடிய கொத்த பிடிச்சு இழுத்தாரு. அவன் கழுத்து எலும்பு உடஞ்ச சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சு. விருகோதரன் கதறுனான். அந்த அலறல் சத்தம் கரும்பெண்ணை நதிக்கரை முழுசும் கேட்டுச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் விருகோதரன் தலை சென்னி கையில இருந்தது. விருகோதரன் கத்தின சத்தம் அந்த மரண ஓலம் மகேந்திரன் காதுக்கும் கேட்டுச்சு. அவன் விருகோதரனுக்கு ஆபத்து, நான் உடனே போகணும், என்னை தடுக்காதீங்க படைத்தலைவரே அப்படின்னு கட்டளை போட்டான். ஆனா அவனை தடுத்து நிறுத்தின சித்ராஞ்சகர், நீங்க எந்த காரணம் கொண்டும் அங்க போகக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். அப்ப அவங்களோட போயிட்டு இருந்த வீரன் இளவரசே வசமா சிக்கிக்கிட்டோம். தமிழ் வீரங்க நம்மளை பின்னாடியும் சுத்திக்கிட்டாங்கன்னு அவன் சொல்லி முடிக்கல. மொழிபெயர் தேசத்தை சூறையாட வந்த செல்யூக்கஸ் படையிலேருந்து கைப்பற்றி வச்சிருந்த குதிரைகளை வச்சுக்கிட்டு உண்டாக்கி இருந்த குதிரை படையும் சென்னியோட வெள்ளை குதிரை படையோட சேர்ந்துட்டு மோரிய பாசறைய பின்னாடி பக்கமாக இருந்து சுத்திக்கிட்டாங்க. குதிரைங்க வந்த திசையில பெரிய புழுதி புயல் தான் பார்க்க முடிஞ்சது இவங்களால. தமிழ் படை பின்னாடி பக்கம் இருந்து வருவாங்கன்னு இவங்க யாருமே எதிர்பார்க்கல. தூரத்துல அந்த புழுதி புயலை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்ச மகேந்திரன், நம்ம எதிரிங்க நதியை தாண்டி நம்மள பின்னாடி பக்கத்திலேருந்து சுத்திக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சித்ராஞ்சகரேன்னு கோபத்தோட கேட்டான். அப்படி கேட்ட அவனை தகச்சு போய் பார்த்தாரு சித்ராஞ்சகர். ஒன்னும் பண்ண முடியாதவர். செங்கோடன் தலைமையில புழுதி பறக்க வந்த அந்த குதிரைப்படை மோரிய படைக்குள்ள பூந்து விளாசினாங்க. மோரிய வீரங்களோட தலைகளை வெட்டியும் ஈட்டியால குத்தியும் பொண்ணும் போட்டாங்க. வீரங்க தப்பிக்க முடியாத படிக்கு சுத்திக்கிட்டு தாக்கினாங்க. பின்வாங்கின மோரியங்க நல்ல கொலைய ஆரம்பிச்சாங்க. நாலு பக்கமும் சுத்திக்கிட்டவங்களை பார்த்ததும் மகேந்திரன் படைத்தலைவரே சுத்தி வளைச்சிட்டாங்க, எதிர்த்து அடிக்கிறத தவிர வேற வழி இல்லை, இனிமே உங்களால என்னை கட்டுப்படுத்த முடியாது, வாங்க சென்னிய கொண்ணு செல்யூக்கஸ் சாவுக்கும் விருகோதரனோட சாவுக்கும் பழி தீர்த்துப்போம், இல்ல வீர மரணம் அடைவோம் அப்படின்னு சொன்னவன் கையில தன்னோட வாளை உருவிக்கிட்டு சென்னியை பார்த்து போனான். சித்ராஞ்சகருக்கு வேற வழியே தெரியல, அவரும் மகேந்திரனோட ஓடினார். புறமுதுகிட்டு ஓடி வந்த மோரிய வீரர்களுக்கும் சென்னியோட குதிரைப்படை வீரர்களுக்கும் கடுமையா போர் நடந்தது. குதிரையில உட்காந்துக்கிட்டு தாக்கின குதிரைப்படை வீரர்களோட தாக்குதல மோரியங்க தாங்க முடியாம விழுந்தாங்க. விருகோதரன் தலையை பிச்சு எடுத்த சென்னி கோபத்துல நின்றுட்டு இருந்தப்போ யானை உன்னோட பிளிரல் சத்தம் வந்துச்சு. பிளிரல் வந்த திசை பார்த்தாரு சென்னி. அங்க அதிவேகமா மோரியரோட பட்டத்து யானை ஓடி வந்துட்டு இருந்தது. பட்டத்து யானைக்கு பின்னால யானைங்க பல்லது ஓடி வந்தது. அதுங்க மேல மோரியங்க வில் கனியோட உட்கார்ந்துருந்தாங்க. ஓடி வந்துட்டு இருந்த யானைகளை பார்த்த சென்னி கையில வச்சிருந்த விருகோதரன் தலையை பக்கத்துல நின்றுட்டு இருந்த வீரம் ஒருத்தக்கிட்ட கொடுத்துட்டு தரையில நட்டு வச்சிருந்த வேலை வெற்றி வேலை கையில எடுத்துக்கிட்டு யானையை பார்த்து மெதுவா நடந்தார். மூவேந்தர் படைகளோட தலைவனான சோழ இளவரசன் வெற்றிவேல் சென்னி கரும்பண்ணி நதியை தாண்டி மோரியர் மேல எதிர்பாராத நேரத்துல அடிச்சதுமே பிந்துசாரர் காலத்துல தமிழர்களோட பல போர்களை பார்த்தவரு சித்ராஞ்சகர். கொஞ்சம் வீரர்களே இருந்தாலும் இந்த நிலைமையில அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவரு செல்யூக்கஸை இழந்தது மாதிரி இளவரசர்கள் மகேந்திரனையும் விருகோதரனையும் இழந்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிளானை போட்டார். எது தாப்புல வந்த மோரிய வீரங்க அத்தனை பேரையும் கொண்டு வீசிட்டு யாராலையும் தோக்கடிக்க முடியாம மோரிய இளவரசங்களை பார்த்து முன்னேறி போயிட்டே இருந்த சென்னியை பார்த்த சித்ராஞ்சகர் அவனை தடுத்து நிறுத்துறதுக்காகவே தன்னோட மகனை இழந்தாலும் பரவாயில்லன்னு முடிவெடுத்து சித்திரசேனன் கிட்ட சென்னியை தடுத்து நிறுத்து அப்படின்னு கட்டளையிட்டார். சித்திரசேனன் கிளம்பினதுமே அவனை தடுத்து அவனோட விருகோதரனும் கிளம்பிட்டான். விருகோதரன் சென்னியை தடுத்து நிறுத்த கிளம்பின அப்புறம் தன்னோட துணை படை தலைவன் கிட்ட யானைகளை தயார் பண்ணி சென்னியை தடுத்து நிறுத்துங்க, அந்த இடைவெளியில நான் இளவரசரை குதிரையில கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிக்கிட்டே மகேந்திரனை ஆசன்னாக்கள் மற்றும் தசவர்க்கிகள் பாதுகாப்பு வளையத்தோட போர்க்களத்தை விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தார். சித்ராஞ்சகன் கிட்ட இருந்து கட்டளை வந்ததுமே குஞ்சரமல்லர்கள் அத்தனை பேரும் கிடைச்ச வில் அம்புகளோட யானைகள் மேலே ஏறி சென்னியை தடுத்து நிறுத்த கிளம்பினாங்க. யானைங்க மேல காப்பு அரண்களை வைக்கவோ இல்ல தலைக்கவசம் போடவோ கொஞ்ச நேரம் கூட கிடைக்காததால ஒரு ஒரு யானை கழுத்து மேலையும் ஒரு ஒரு குஞ்சரமல்லன் மட்டும் உட்காந்து அவசரமா கிளம்பி இருந்தாங்க. பட்டத்து யானை மேல உட்கார்ந்திருந்த குஞ்சரமல்லர்களோட தலைவன் மத்தவங்க கிட்ட, வீரர்களே நம்ம இளவரசர்களை பார்த்து முன்னாடி வந்துட்டு இருக்க சென்னி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும், சென்னியை தடுத்து நிறுத்தி அவனை தோக்கடிப்போன்னு சொல்லிக்கிட்டே கையில வச்சிருந்த வில்லை எடுத்தவன் யானையோட காதுக்கு அடியில தன்னோட காலால மெதுவா அழுத்தினான். அது வரைக்கும் அமைதியா நின்றுட்டு இருந்த மோரியரோட பட்டத்து யானை தும்பிக்கைய தூக்கி அந்த இடமே அதிர்ற மாதிரி பிளிருச்சு. அப்புறம் நிதானமா ஓட ஆரம்பிச்சது. பட்டத்து யானை கிளம்பின கொஞ்ச நேரம் கழிச்சு மத்த யானைங்க அத்தனையும் கிளம்பிச்சு. யானைங்க பல ஒரே நேரத்துல ஓடி வந்ததால நிலம் அதிர்ந்துச்சு. வழியில கண்டவங்க அத்தனை பேரையும் தும்பி கையால தூக்கி எரிஞ்சுக்கிட்டே முன்னேறி வந்துச்சுங்க யானைங்க. கிட்ட வந்த குதிரை வீரங்களை தந்தத்துல இருந்த கிம்பிரிகளால குத்து கிழிச்சு காலால மிதிச்சு துவம்சம் பண்ணுச்சுங்க. யானைங்க மேல வேல்களை எரிஞ்ச தமிழ் வீரங்களை அம்பெஞ்சு பொன்னாங்க குஞ்சரமல்லங்க. யானைங்க கிட்ட யாரும் வராம பாத்துட்டாங்க. வழியில பார்த்த மோரிய வீரங்களை கூட தூக்கி தரையில நச்சுன்னு அடிச்சு கொன்னுச்சுங்க யானைங்க. அதனால யானைங்க வர்ற வழியில நின்றுட்டு இருந்த மோரியங்க செதறி ஓடிட்டு இருந்தாங்க. வேலை கொண்டு யானைகளை தடுத்து நிறுத்த முன்னேறின கவசம் போட்டிருந்த தூசிப்படை வீரர்களோட தொடைய பார்த்து அம்புகளை விட்டாங்க மோரிய குஞ்சர மல்லர்கள். தொடையில அம்பு பாஞ்ச அடுத்த நிமிஷம் யானை கிட்ட மிதிப்பட்டு செத்தாங்க தூசிப்பட வீரங்க. தன்னை தாக்க வந்த மோரிய இளவரசன் விருகோதரனோட தலையை பிச்சு எடுத்தார் இல்லையா சென்னி, அவர் ஒரு காலை அவன் கழுத்துல வச்சபடி நின்றுட்டு இருந்தாரு. விருகோதரன் கழுத்திலேருந்து பீச்சி அடிச்ச ரத்தம் அவர் தலை கவசத்தை நினைச்சிருந்தது. அவர் உடம்பெல்லாம் ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. கோபம் அடங்காத சென்னி தலையில்லாத விருகோதரனோட உடம்பையே பார்த்துட்டு இருந்தாரு. அவரை சுத்தியும் தூசிப்பட வீரங்க மகேந்திரவளவன் இரும்பிடர் தலையன் தலைமையில மோரியர்களை கொன்னு குவிச்சிட்டு இருந்தாங்க. கடுமையா சண்டை நடந்துட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் ஒரே அலறல் சத்தம். அந்த நேரத்துலதான் தூரத்துல யானை உன்னோட பிள்ளிரல் கேட்டுச்சு. அதை பார்த்தாரு சென்னி. அங்க மோரியரோட பட்டத்து யானை கட்டுக்கடங்காம ஓடி வந்துட்டு இருந்தது. அதோட தந்தத்துல இருந்த கிம்புரியிலேருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்த்துக்கிட்டேதான் தான் கையில வச்சிருந்த விருகோதரன் தலைய பக்கத்துல இருந்த வீரன்கிட்ட கொடுத்தாரு சென்னி. அங்க சண்டையில நின்றுட்டு இருந்த வீரன்ல ஒருத்தன் அதை வாங்கிக்கிட்டான். தரையில நட்டு வச்ச வெற்றி வேலை கையில எடுத்த சென்னி ஆவேசத்தோட தறி கேட்டு ஓடி வந்த மோரியரோட பட்டத்து யானைய பார்த்து அமைதியா நடந்தாரு. சென்னி வேலோட யானையை அடக்க வர்றத பார்த்ததுமே பக்கத்துல சண்டை போட்டுட்டு இருந்த வீரங்களும் வேலோட சென்னிய ஃபாலோ பண்ணாங்க. தூரத்துல சென்னி வர்றதை கவனிச்ச குஞ்சரமல்லர்களோட தலைவன் கையில வச்சிருந்த வில்லோட நாண்ல அம்பு பொருத்தி சென்னிய பார்த்து குறி வச்சான். பட்டத்து யானை மேல இருந்த குஞ்சரமல்லன் தன்னை நோக்கி குறி வைக்கிறத சென்னியும் பார்த்தாரு. இன்னும் ரெண்டு மூணு அடி மெதுவா எடுத்து வச்சாரு. அப்புறம் வேகமா அடிகளை எடுத்து வச்சவரு கையில வச்சிருந்த வேலை அதிவேகமா பட்டத்து யானை மேல எரிஞ்சாரு. அதே நேரம் குஞ்சரமல்லனும் அம்பை விடுவிச்சான். அந்த வில்லுல இருந்து விடுபட்ட அம்பு காத்த கிழிச்சுக்கிட்டு பறந்து வந்துச்சு. இந்த வேலும் காத்த கிழிச்சுக்கிட்டு போச்சு. சென்னிக்கும் யானைக்கும் இடையில உள்ள தூரம் நிறைய இருந்ததால சென்னியோட வேல் நிச்சயமா தங்கிட்ட வராது அப்படிங்கிற மெதப்புல சும்மா இருந்தான் தேமேன்னு குஞ்சரமல்லன். அது தன்னை வந்து தாக்காம முன்னாடியே விழுந்துருங்கிற குருட்டு நம்பிக்கையில நினப்புல அவன் அடுத்தடுத்து அம்பெறியறதுல தீவிரமா இருந்தான். அம்பு அத்தனையும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா சர்ரு சர்றுன்னு வரிசையா போயிட்டு இருந்தது. இத பார்த்தாரு சென்னி. வாளை எடுத்து சுத்தினாரு. அடுத்தடுத்து பாஞ்சு வந்த அம்புங்க எல்லாம் சென்னியோட வாழ்ல பட்டு தெரிச்சு விழுந்துச்சு. திரும்பவும் வாழை உரையில போட்டுட்டு யானைய பார்த்தாரு. தான் விட்ட அம்புல இருந்து எல்லாம் சென்னி தப்பிச்சிட்டதை பார்த்த குஞ்சரமல்லன் திரும்ப ஒரு அம்பை எடுத்து நாளில் குறி வச்சு பார்த்தான். அதுக்குள்ள சென்னி எரிஞ்ச வேல் அவன் நெஞ்சில் பாஞ்சு முதுகு வழியா வெளியில வந்தது. ரத்தம் வாய் வழியா பீச்சுக்கிட்டே அடிச்சுது. வானத்தை பார்த்துக்கிட்டே யானை மேலே மல்லாக்க சரிஞ்சிட்டான் அவன். தானா அவன் கை அம்பை ரிலீஸ் பண்ணிச்சு. ஆனால் குறி தவறி அது செங்குத்தா போய் அம்பு கீழே வந்தது. அது அப்போ யானையே தாக்குச்சு. அந்த அம்புல இருந்த விஷம் யானை ரத்தத்துல கலந்ததும் யானை வலியில துடிக்க ஆரம்பிச்சது. யானை மேல சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த குஞ்சரமல்லனை தும்பிக்கையால தூக்கி நச்சுன்னு தரையில அடிச்சு கொண்டது பட்டத்து யானை. அப்புறம் அவன் தலையை மிதிச்சு நசுக்கி தன் கோபத்தை காட்டுச்சு யானை. விஷம் கலந்த அம்பு கழுத்துல இருந்தது. விஷம் ரத்தத்தோட கலக்க கலக்க யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சுது. காலால தரையில உதச்சுது, தந்தத்தால தரையில கீறுச்சு, அப்புறம் தறி கெட்டு ஓட ஆரம்பிச்சுது. எதிர்த்தவங்களை ஆவேசத்தோட தாக்குச்சு. அங்க இருந்த யானையிலேயே பட்டத்து யானை தான் உயரமா இருந்தது. அதோட நீளமான தந்தமே வலிமை மிக்கது அப்படின்னு சொல்லாம சொன்னுச்சு. ஒரு ஒரு தந்தமும் ஒரு மனுஷன் உயரம் இருந்தது. தும்பிக்கையை விடவும் நீளமா இருந்தது. அதுல கத்தி மாதிரி இருந்த கிம்புரிய பொருத்தி அது இன்னும் நீளமா இருந்தது. அந்த யானை சென்னிய பார்த்து ஓடி வந்தது. யானை சென்னிய பார்த்து ஓடி வருதா? சரி, அந்த யானைக்கு கெட்ட காலம் போல. என்ன பண்றது, சாதாரண யானையா பேசாம நின்றிருந்தா அடக்கி தன்னோட படையிலையாவது சேர்த்துட்டு இருப்பாரு. இப்போ இதையும் கொண்டு தூக்கி போட்டுட்டு போகணுமா? யானையை கொல்றது அவ்வளோ நல்லதான விஷயம் இல்லைதான். ஆனால் அது சென்னி உயிரை தாக்க வரும்போது அதை கொல்றது தான் சரி. என்ன, ஒரு யானை தானே, கொண்டுட்டு போகட்டும் அப்படின்னு தோணுது இல்லை. சரி, என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்.
இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.